சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. சங்கீதம் 119:165.
ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஆதியின் அன்பில் குறைந்தவரே, பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பும் ஆரம்பம் வீரமாயிருந்தது போல் அந்தமும் அலங்காரம் காணச் செய்யும். ஜெயம் கொண்டும் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டும் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. மரண பரியந்தம் உண்மையுடன் மறித்து உயிர்த்தோரில் அன்பு கூறு. களையாம் பிழையாம் போன்றவர்கள் மலையாமல் போராடி வென்று விடு. ஜெயம் கொண்டோம் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோம் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஏசபில் போன்று நாசமாகி கிடையாய் போய்விடாதே. இயேசுவின் ரத்தத்தில் சுத்தமாகி மட்டில்லா மகிழ்ச்சியை கண்டுவிடு. ஜெயம் கொண்டோம் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொண்டோம் சிறந்தவன், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவரே சிறந்தவன், ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. வெற்றியின் வாழ்வு கண்டவரே, பயந்து நடுங்கி காத்து கொள்ளும் தோல்வியால் நெஞ்சம் துவண்டவரே, இயேசுவின் பக்கம் வந்து சேரும் ஜெயம் கொண்டும் சிறந்தவன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் கொண்டும் சிறந்தவன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன். ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது, ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன். ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 சாமுவேல் 4 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேள்விப்பட்ட பொழுது திடநற்று கலங்கி போனான். அவனோடு இஸ்ரவேல் வீரர் எல்லாரும் கலங்கினார்கள். தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது பார்ப்போம். 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிறபோது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். மேவிபோசேத் என்ற பெயர் நாம் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு பெயர் அல்ல, ஆனால் இதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மேவிபோசேத்தை குறித்தும் தாவீதை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம் மிக உன்னதமான ஒன்று. இந்த மேவிபோசேத் யோனத்தானின் மகன். மேவிபோசேத் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தாவீதின் உயிருக்கு ஆபத்துதான். ஏனென்றால் அவன் அரியணை ஏற உரிமை உள்ளவன். அவன் யோனத்தானின் மகனாய் இருந்தபடினாலே தாவீது அவனுடைய தலையில் உள்ள ஒரு முடியை கூட தொடப்போவதில்லை. பின்னான நாட்களிலே தாவீது சவுலின் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் யோனத்தான் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் தேடினான். கொலை செய்வதற்காக அல்ல, அவர்களுக்கும் அன்பு பாராட்டுவதற்காக. 2 சாமுவேல் 4:5-6 பார்த்தால் சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவராய் இருந்த பானாவும் ரேகாவும் அப்னேர் மரித்ததை கேள்விப்பட்ட பொழுது தாவீதின் சேனையின் வலிமையையும் வல்லமையையும் உணர்ந்து கொண்டார்கள். எனவே சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை கொலை செய்ய தீர்மானம் பண்ணினார்கள். மத்தியான வேளையிலே படுக்கையில் இருக்கும் நேரத்திலே உள்ளே போய் அவனை கொலை செய்து விட்டார்கள். அவர்கள் செய்த காரியம் மிகவும் அருவறுப்பான ஒன்று, அது தவறான ஒரு காரியமும் ஆகும். தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இஸ்போசேத்தை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். இதற்காக தாவீது தங்களுக்கு வெகுமானம் கொடுப்பார் என்றும் எண்ணினார்கள். பாருங்கள் வசனங்கள் 7-8. அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும்போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொண்டு போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ரா முழுவதும் அந்தர வெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை. இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். இஸ்போசேத்தின் தலையை கொண்டு போய் தாவீதினிடத்திலே கொடுத்தார்கள். தாவீது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் அதை எவ்வளவாக பகைக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தினார். வசனம் 12 பாருங்கள். அவர்களை கொண்டு போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கமணினார்கள். பானாவும் ரேகாவும் கொலைகாரர்கள், ராஜாவை கொலை செய்தவர்கள். எனவே தாவீதும் அவர்களை உடனடியாக கொலை செய்து விடுகிறார். இப்பொழுது 11 கோத்திரங்களும் தங்களுக்கு ஒரு அரசன் இல்லை என்பதை உணர்கிறார்கள். தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவது சரியானதல்ல என்பதை உணர்கிறார்கள். எனவே தாவீதோடு சமாதான உடன்படிக்கை பண்ண திட்டமிடுகிறார்கள். பாருங்கள் 2 சாமுவேல் 5:1. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பிரதிநிதிகள் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு வருகிறார்கள். வந்து நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் என்று கூறுகிறார்கள். இது உண்மையானதுதான். உள்நாட்டு யுத்தம் என்பது பயங்கரமானது. கோத்திரத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் போராடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலேயும் சுமார் 7 ஆண்டுகளாக உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது. இப்பொழுது தாவீதின் கீழே ஒன்று சேர்கிறது. இதுவரை அனுபவித்திராத சிறப்பான காலகட்டத்திற்குள்ளே இஸ்ரவேல் வருகிறது. இந்த காலமானது கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஆட்சி செய்யும் நாட்களுக்கு நிழலானதாயிருக்கிறது. 2 சாமுவேல் 5:2 சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தங்களுடைய ராஜா என்பதை ஏற்றுக்கொள்ள கால தாமதமாகிவிட்டார்கள். எப்பொழுதோ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். வசனங்கள் 3-5 பாருங்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். இஸ்ரவேலானது செழிப்பும் விஸ்தாரமும் அடையும் சிறப்பான காலங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. தாவீது அரசாட்சியை துவங்கும் பொழுது 30 வயதுள்ளவராயிருந்தார். ஒரு இளைஞனாகவே பொறுப்பெடுத்தார். 7 ஆண்டுகளும் 6 மாதமும் யூதா கோத்திரத்திற்கு மட்டும் அரசனாயிருந்தார். அப்பொழுது எப்ரோனிலே இருந்தார். பின்னர் எருசலேமிலிருந்து 33 ஆண்டு காலம் 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்தார். எனவே அவருடைய மொத்த ஆளுகை காலம் 40 ஆண்டுகளும் 6 மாதமும் ஆகும். ராஜ்யத்தை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்வதற்காக தனது தலைமையகத்தை எப்ரோனிலிருந்து எருசலேமிற்கு மாற்றுகிறார். வசனங்கள் 6-7 பாருங்கள். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. மீண்டுமாக தாவீதை குறைத்து எடைபோடும் மக்களை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு சிறந்த சேனை தலைவர், அரசியல் தலைவர், ஒரு ராஜா. எல்லாவற்றிற்கு மேலாக அவர் தேவனுடைய மனிதர். சியோன் தாவீதின் முதன்மையான ஒரு இடமாயிற்று. இந்த வாக்கியத்தை உங்கள் வேத புத்தகத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அந்த பட்டணத்திலே உயர்ந்த ஒரு இடம். தாவீதின் காலத்திலே எருசலேமானது கீதரோன் ஆற்றண்டையிலே இருந்தது. இந்நாட்களிலே இருக்கிற எருசலேமானது இந்த சியோன் கோட்டை கருகிலே இருக்கிறது. எருசலேம் தாவீதின் பட்டணம். அநேக சங்கீதங்களிலே சியோன் மலையை குறித்தும் எருசலேமை குறித்தும் அவர் பாடியிருக்கிறார். பிலாத்து இந்த பட்டணத்தை வெறுத்தான். பண்டிகை நாட்களிலே மட்டும் அங்கே வருவான். எனவேதான் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது பிலாத்து எருசலேமிலே இருந்தான். பஸ்கா பண்டிகைக்காக அங்கே வந்திருந்தான். பண்டிகை நாட்களிலே கலவரங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக அங்கே வந்தான். ஆனால் பின்னர் செசரியாவிற்கு சென்று விட்டான். இந்த செசரியா பட்டணம் மத்தியதரைக்கடலின் கரையோரத்திலே இருக்கிறது. பூமியிலே ஒருநாள் இந்த எருசலேம் மிக முக்கியமான நகரமாக போகிறது. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் அங்கே தங்கப் போவதில்லை. நமக்கு தேவன் புதிய ஒரு எருசலேமை கொடுக்கப் போகிறார். அது இந்த உலகத்திலே இருக்கப் போகும் எருசலேமை விட சிறந்தது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். பட்டணத்தை அல்ல, அந்த மலையின் உச்சியை பிடித்தான். அந்த இடத்திலிருந்து எபூசியர் கையில் இருந்த அந்த பட்டணத்தையும் எடுத்துக்கொண்டான். சிலர் நினைக்கிறார்கள் இதற்கு மேலும் ஆழமான அர்த்தம் உண்டு என்று சொல்கிறார்கள். வேத வசனமே நமக்கு விளக்கம் கொடுக்காமல் இருக்கும்பொழுது நாம் புதிய ஒரு கருத்தை கொடுக்கக்கூடாது. 2 சாமுவேல் 5:9 பாருங்கள். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது முதலாவது சியோன் கோட்டையை பிடித்து அங்கே வாசம் பண்ணி பட்டணத்தையும் கைப்பற்றினார். வசனங்கள் 10-12 பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது தாவீது திருப்தி அடைந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தீர்வின் ராஜாவாகிய ஈராம் தாவீது குறிப்பிடத்தக்க ஒரு மன்னன் என்பதை அறிந்து அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி தாவீதுக்கு ஒரு அரண்மனை கட்ட மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பி கொடுத்தான். 2 சாமுவேல் 5:13 அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். தாவீதின் வாழ்க்கையின் உண்மை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதனாலே தேவன் இதை ஆமோதித்தார், இதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் என்று எண்ணிவிடக்கூடாது. பல பெண்களை திருமணம் செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் காலத்திலே ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்டது. இறுதியாக பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குட்பட்டது. ஏன் தெரியுமா? தாவீதும் சாலமோனும் அரசர்களாயிருந்தார்கள், பொறுப்பான பதவியிலே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள் தவறானதாய் இருந்தது. அவர்கள் செய்தது தவறு என்று யார் சொன்னது என்று கேட்கிறீர்களா? தேவனே கூறினார். இது அவருடைய உலகம். அவரே சட்டத்திட்டங்களை நியமிக்கிறார். நீங்கள் அவருடைய சட்டத்திட்டங்களை விரும்பாவிட்டாலும் தேவனுடைய சட்டங்களும் திட்டங்களும் நன்மையானவைகளே. தேவன் நம்மை உருவாக்கியது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிகளையும் உருவாக்கியிருக்கிறார். அதை பின்பற்றும் பொழுது குடும்பங்களிலே சமாதானமும் ஆசீர்வாதமும் தங்கியிருக்கும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற குடும்பங்களிலேயும் ஒரு கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னும் சில ஆண்களோடும், ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே இன்னும் சில பெண்களோடும் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அது வேதனையான ஒரு காரியம். 2 சாமுவேல் 5:14-16 பாருங்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, நெப்பேக், யப்பியா, எஷிராமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் பெயர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் இரண்டு குமாரர்களை குறித்து நமக்கு தெரியாது. ஆனால் நாத்தானை குறித்தும் சாலமோனை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். நாத்தானின் வம்சத்திலேதான் ஏசுவின் தாயாகிய மரியாள் பிறந்தார்கள். சாலமோனின் வம்சத்திலேதான் மரியாளின் கணவனான யோசேப்பு பிறந்தார். நாத்தான் மூலமாகவும் சாலமோன் மூலமாகவும் இயேசு தாவீதின் அரியணைக்கான உலக பிரகாரமான வழிமுறையையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். இந்த காரணங்களுக்காகவே இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. 2 சாமுவேல் 5:17-18 தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். சவுல் தாவீதின் உயிரை வேட்டையாடிய பொழுது சவுலுக்கு தப்பி பெலிஸ்தேருடைய தேசத்திற்கு வந்தார். ஆகீஸ் தாவீதை தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது தாவீது தன்னுடைய சொந்த தேசத்திற்கு சென்று விட்டார். இஸ்ரவேலுக்கு அரசனாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். பெலிஸ்தியர்கள் தாவீதை அழிக்க திட்டமிடுகிறார்கள். வசனங்கள் 19-21 பாருங்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். இவ்வாறாக பெலிஸ்தியர்கள் தோல்வியை சந்தித்த பிறகும் சில காலங்களுக்கு பின் திரும்ப வருகிறார்கள். மீண்டுமாக தேவன் அவர்களை தாவீதின் கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். தாவீதின் ராஜ்ய காலமெல்லாம் இந்த எதிரியோடு கூட சமாதான உறவு ஏற்படவே இல்லை. 2 சாமுவேல் 6 பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே தாவீது சரியான ஒரு காரியத்தை தவறான ஒரு முறையிலே செய்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஒரு வண்டியிலே வைத்து சியோனுக்கு கொண்டு வர முற்படுகிறார். தேவன் ஏற்கனவே அதை எப்படி எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தும் அதை சிந்தியாமல் இவ்வாறு செய்து விடுகிறார்கள். 8:9 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, லேவி கோத்திரத்திலே கோகாத்தியர் உடன்படிக்கை பெட்டியை தங்கள் தோள்களிலே சுமக்க வேண்டும். யாரும் தங்களுடைய கரங்களினாலே உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. அதற்கென்று பயன்படுத்தப்பட வேண்டிய தண்டுகளை கொண்டு அங்கே இருக்கும் வளையங்களிலே விட்டு தோளிலே சுமக்க வேண்டும். எனவே உசியா அதை தொட்டபொழுது தேவன் உசியாவை அடித்தார், அவன் மரித்தான். பின்னர் தாவீது அதை சரியான முறையிலே கொண்டு வருகிறார். மீகாள் தாவீது கர்த்தருக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து ஆடிப்பாடியதைக் கண்டு ஏளனம் செய்கிறாள். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட வேண்டுமென்றால் சரியான காரியத்தை தவறான முறையிலே செய்வது என்று சொல்லலாம். இன்றைக்கும் பலர் சரியான காரியங்களை தவறான வழியிலே செய்ய முற்படுகிறார்கள். அநேக ஸ்தாபனங்களும் தனி நபர்களும் கூட இப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த குறிப்பிட்ட காலம் தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான காலம் என்று சொல்லலாம். நீங்கள் ஒருவேளை தாவீதின் வாழ்க்கையிலே சிறந்த காலம் என்று தெரிந்து கொள்வீர்கள் என்றால் எதை தெரிந்து கொள்வீர்கள்? சாமுவேல் மேய்ப்பனான தாவீதின் தலையிலே அபிஷேக தைலத்தை ஊற்றிய நாளை கூறுவீர்களா? அல்லது தாவீது கோலியாத்தை கொண்ட நாளை சொல்வீர்களா? அல்லது சவுலின் மகளான மீகாளை தாவீது பெற்றுக்கொண்ட நாளை சொல்வீர்களா? அல்லது சவுலின் கையிலிருந்து தாவீது தப்பி ஓடிய நாளை கூறுவீர்களா? இல்லை என்றால் சவுலின் மரண நாளே தாவீதின் வாழ்க்கையிலே சிறந்த நாள் என்று கூறுவீர்களா? அல்லது ஒருவேளை சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தாவீது ராஜாவான அந்த நாளை நீங்கள் கூறலாம். அல்லது தாவீதின் குமாரனான அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் செய்த நாளையோ அவன் கொல்லப்பட்ட நாளையோ கூட சொல்லலாம். அல்லது தாவீதின் குமாரனாய் சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளை சொல்லலாம். இவை எல்லாமே தாவீதின் வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க நாட்கள்தான். என்றாலும் அவருடைய வாழ்க்கையிலே 2 நாட்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. 1, தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்த நாள். 2, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று தன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை தெரிவித்த நாள். இதுவே தாவீதின் வாழ்க்கையிலே 2 சிறந்த நாட்கள் என்று சொல்லலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது கர்த்தர் ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்பதை காட்டுகிறதாயிருக்கிறது. ஆசரிப்பு கோடாரம் எப்படி இருக்கும், அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு ஞாபகத்திலே இல்லை என்றால் அதை குறித்த ஒரு வரைபடம் எங்களிடத்திலே உண்டு. அந்த ஆசரிப்பு கூடாரமும் அதிலே என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை குறித்த அந்த படத்தை நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். வெளிப்பிரகாரத்திலே தகன பலிபீடம் இருக்கும், அதோடு வெண்கல தொட்டியும் உண்டு. பாவம் அங்கேயே பரிகாரத்தை பெறுகிறது. அதை தாண்டி வரும்பொழுது பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. இங்கே 3 பொருட்கள் உண்டு. இவை 3 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. பொன் விளக்கு தண்டு, தூப பீடம், சமூகத்து அப்பம் வைக்கும் மேஜை. அதை தாண்டி இன்னும் உள்ளே சென்றால் மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. அங்கேதான் இந்த உடன்படிக்கை பெட்டியும் அதற்கு மேலே கிருபாசனமும் இருக்கும். அங்கேதான் தேவன் மனிதர்களை சந்திக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டும் சிறந்த ஒரு பொருள் உடன்படிக்கை பெட்டி. இதுதான் இயேசு கிறிஸ்து என்று பலர் பலவிதமான படங்களை தீட்டியிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. சிலர் அவர் வெள்ளை நிறமாயிருப்பார் என்கிறார்கள், சிலர் அவர் கருப்பாயிருப்பார் என்கிறார்கள். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுவதுதான் உடன்படிக்கை பெட்டி. மரத்தினாலே செய்யப்பட்டு பொன் தகடுகளினாலே மூடப்பட்டிருக்கிறது. இதை செய்வதற்காக பெசலியேலுக்கு விசேஷித்த ஆவி தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. ஆனால் அவர்கள் அதை ஒரு மூட பழக்கமாக எண்ணினபடினாலே அது அவர்களுக்கு இடையூறாய் மாறினது. அந்த பெட்டியிலே ஏதோ விசேஷமான காரியம் இருக்கிறது என்று எண்ணினார்கள். ஆனால் அது ஒரு அடையாள சின்னமே, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஓவியம் என்று சொல்லலாம். பொன்னினாலே செய்யப்பட்டிருப்பதனாலே அது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. மரத்தினாலேயும் செய்யப்பட்டிருப்பதனாலே அவருடைய மனித தன்மையையும் அது காட்டுகிறது. அது 2 பெட்டிகள் அல்ல, ஒரே பெட்டி. மரத்தினாலே செய்யப்பட்டு பொன் தகடுகளினாலே மூடப்பட்டிருந்தது. எனவே மனு உரு எடுத்த தேவகுமாரனை மிக சிறந்த முறையிலே அது நமக்கு காட்டுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். மனு உரு எடுத்த இயேசு என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்து தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவர் உயிரோடு எழுந்து அந்த வல்லமையை இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை அனுபவிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையா? இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்று நாம் தாவீதின் வாழ்க்கையிலே நடைபெற்ற பல சம்பவங்களை பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையிலே இருந்த தவறான காரியங்களையும் வேதவசனம் சுட்டிக்காட்டுகிறது. அநேக பெண்களை தாவீது திருமணம் செய்தார். அதன் விளைவுகளை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கப் போவதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். தாவீது அவ்வாறு செய்தார் என்பதனாலே தேவன் எந்த ஒரு மனிதனும் அநேக பெண்களை திருமணம் செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறார் என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உண்மையுள்ள ஒரு மனைவிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். அவர்கள் மூலமாய் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் சந்ததி கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள ஒரு சந்ததியாக வளரட்டும். தாவீது விருத்தி அடைந்ததை குறித்து நாம் பார்க்கும்பொழுது சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது நாம் காரிய சித்தியுள்ளவர்களாக முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது எந்த நோக்கத்துக்காக நம்மை தம்முடைய பிள்ளையாக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நம்மை விருத்தி அடைய செய்வார். நம் மூலமாக அநேக ஆத்மாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர் சேர்த்துக் கொள்வார். நம் மூலமாக அநேகருடைய பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதுவார். எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே நீர் இந்த உலகத்திலே என்னை அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தாவீதை சிறு வயதிலேயே தெரிந்து கொண்டீர். கடினமான காலங்களை கடந்து வந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் அரசனாக்கினீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நீர் எங்களை அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி தருகிறோம். யாராவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் இந்த உலகத்திலே இருக்கிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தங்களை ஏன் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்ற அறிவை பெற்றவர்களாக, அதற்காக பூரணமாய் தங்களை அர்ப்பணித்தவர்களாக, உம்முடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரங்களாய் விளங்க உதவி செய்யும். நல்ல குடும்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பங்களுக்குள்ளே பாவம் பிரவேசித்தபடினாலே சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து இருக்கிற குடும்பங்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தலையிட்டு பாவங்களை அப்புறப்படுத்தி மெய்யான மனம் திரும்புதலை கொடுத்து குடும்பங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9.